From the Conference Center at Temple Square in Salt Lake City, this is the General Women's Session of the 186th Annual General Conference of the Church of Jesus Christ of Latter-day Saints. Featured speakers will be from the First Presidency and the General Women's Organizations of the Church. Music for this session will be provided by a choir of primary girls, young women, and Relief Society sisters who represent the languages and cultures of over 50 countries. Women, young women, and girls 8 years of age and above are gathered together throughout the world to receive counsel and instruction from church leaders. Sister Rosemary M. Wixom, Primary General President, will conduct this session.
Sisters, welcome.
சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் பிந்திய கால பரிஸ்தவான்களின் சபையின் 186th வருடாந்திர பொது மாநாட்டு பொது பெண்களின் கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். சால்ட் லேக் சிட்டி யூட்டாவில் உள்ள கான்ஃபரன்ஸ் சென்டரில் ஒன்று கூடியிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உலகெங்கிலும் பல இடங்களிலும் சகோதரிகள் ஒன்று கூடியிருப்பதை எண்ணி களி கூறுகிறோம். உங்களுக்கு எங்கள் அன்பை தெரிவித்து இங்கு வந்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த இரவு வேளையில் நம்மோடு இருந்து சேர்ந்து இருக்கும் பிற மத நண்பர்களையும் வரவேற்கிறோம். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்கிறார். இந்த கூட்டத்தை என்னை நடத்துமாறு வேண்டிக் கொண்டார். என் பெயர் ரோஸ்மரி எம் விக்சம். நான் ஆரம்ப வகுப்பின் புது தலைவி. தலைவர் மான்சன் மற்றும் அவரது ஆலோசகர்களை தலைவர் ஹென்றி பி ஐரிங் மற்றும் தலைவர் டீட்டர் எஃப் உக்டார்ஃப் நம்மோடு இன்றிரவு இங்கு இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். பன்னிரவர் குழுவின் அப்போஸ்தலர் அதேபோல் மூத்தார் ஜெஃப்ரி ஆர் ஆலண்ட், டி டாட் கிறிஸ்கன், ரொனால்ட் ஏ ராஸ்பன், சபையின் ஆயர்குழுவின் ஆயர் ஜெரால் காசி அவர்களையும் வரவேற்கிறோம். நம்மோடு ஆரம்ப வகுப்பு, இளம்பெண்கள் சங்கம் மற்றும் ஒத்தாசை சங்க பொது தலைவர்கள் மற்றும் பல வாரிய அங்கத்தினர்கள் கலந்து கொள்கின்றனர். இவர்களோடு இந்த மேன்மையான காரியத்திற்கு பணிபுரிவதை பெரிய ஆசீர்வாதமாக கருதுகிறோம். ஐம்பது வெவ்வேறு நாடுகளிலிருந்து பல மொழிகளையும் கலாச்சாரத்தையும் கொண்ட ஆரம்ப வகுப்பு இளம் பெண்கள் சங்கம் மற்றும் ஒத்தாசை சங்கத்தின் உறுப்பினராக உள்ள பெண்களால் அமைக்கப்பட்ட சேர்ந்த இசைக்குழு இந்த கூட்டத்திற்கான இசையை அளிப்பார்கள். தங்கள் முன்னோர்கள் வந்த நாட்டின் கொடிகளை தங்கள் சட்டையில் அணிந்து உள்ளார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உணர்ந்த உலகெங்கிலும் உள்ள குமார்த்திகளாக நாம் ஒருமித்து இருக்கிறோம். லிண்டா மார்கெட்ஸ் ஆர்கன் வாசிக்க லில்லியன் செவரன்சனின் வழிநடப்பில் இவர்கள் பாடுவார்கள். சேர்ந்த செக்குழுவும் கூட்டத்தாரும் ஒன்றாக ஹாவ் ஐ டன் எனி குடே என்ற பாடலை பாடி இந்த கூட்டத்தை ஆரம்பிப்போம். பின்பு சால்ட் லேக் பார்னவெல் ஸ்டேக்கின் இரண்டாம் வார்டில் உள்ள இளம் பெண்பணி மார்கன் மன்ஃபர்ட் துவக்க ஜபத்தை அளிப்பார்.
dear Father in heaven.
நம்முடைய பரமபிதாவே, இந்த நல்ல வழியிலே நாங்கள் மிக நன்றியுள்ள பிள்ளைகளாய் இங்கிருக்க உம்முடைய பிள்ளைகளாய் கூடியிருக்க சந்தோஷப்படுகிறோம். இந்த சந்தர்ப்பத்தை அழைத்ததற்காக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய தீர்க்கதரிசி தாமஸ் எஸ் மான்சனுக்காக சந்தோஷப்படுகிறோம். மற்ற இங்கே இருக்க எல்லா பெண்களுக்காகவும் உம்மிடத்தில் நன்றி கூறுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மிடத்தில் நன்றி கூறுகிறோம். இந்த சமயத்திலும் எங்களோட பேசுகிறவர்களிடத்தில் ஆசீர்வதிக்க வேண்டுமா உம்மிடத்தில் கேட்கிறோம். உமது ஆவியானவர் தாமே அவர்களோட இருக்க கிருபை செய்யும். நாங்கள் ஒவ்வொரு நாட்களிலே எங்கள் செய்களை செய்யும்போது இன்றைக்கு கேட்ட காரியங்களை நாங்கள் நடக்க கிருப்பு செய்யும். இந்த காரியங்களை இயேசுவின் மூலம் கேட்கிறவங்களுடைய பரமபிதாவே, ஆமென்.
As part of this evening's meeting,
வீட்டை இழந்த நிலையில் உலகெங்கிலும் தவிக்கும் கோடிக்கணக்கான பல மக்களுக்கு நமது சபை அளிக்கும் நிவாரண பணிகளை விவரிக்கும் ஒரு வீடியோவை இந்த சாயந்தர வேளையில் காண்போம். நாம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக மற்றவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வாறு உதவலாம் என்பதை இந்த வீடியோக்கள் சித்தரிக்கும். நாம் முதலாக வீடியோவை பார்த்த பிறகு சேர்ந்து செய்குழுவினர் As I have loved you மற்றும் I am a child of God என்ற பாடலை மெட்லியாக பாடுவர். சகோதரி ஷெர்ல் ஏஸ்பிளின் ஆரம்ப வகுப்பின் பொது தலைமையின் ஆலோசகர் பேசுவார்.
During the long cold winter of 1838 to 1839,
நீண்ட குளிர்காலத்திற்கு பிறகு மிசோரியில் இருந்து துரத்தப்பட்ட பரிசுத்தவான்கள் எங்கு தங்கினாலும் அது நிரந்தரமாக இடமாகப்படவில்லை. ஐயோ, சியோன் குமார்த்தி புலம்புகிறாள். அவளுடைய குமாரர்கள் கொடூரமான பகைவனின் கையில் விழுந்து கிடக்கிறார்கள். அவளுடைய குமார்த்திகள் அமைதியாக அழுகிறார்கள். சுமார் 5,000 to 7,000 உட்பட்ட ஆண் பெண் குழந்தைகள் மிசோரியிலிருந்து தங்கள் வீடு நிலங்களிலிருந்து வறுமையில் துரத்தப்பட்டு மற்ற வாழ்விடங்களை தேடினர். குவின்சி நதியை 12 குடும்பத்தினர் தினமும் கடந்தனர். 30 குடும்பத்தினர் அனுதினமும் அந்த நதியை கடக்க எப்பொழுதும் காத்து கொண்டிருந்தனர். எங்கள் நிலையை கண்டு இரக்க குணமுள்ள குவின்சி குடியிருப்பாளர்கள் அனுதாபம் கொண்டு பெருந்தன்மையாக நடந்து கொண்டனர். இலினாயில் வசிக்கும் நிவாரணப் பணியின் மூலம் நாங்கள் மாளவில்லை. கரைகளில் தூதுவர்கள் தோன்றி சாப்பாடும் துணிமணிகளையும் எங்களுக்கு கொடுத்த மாதிரி பாவித்து இவர்கள் தாராள மனதை நாங்கள் மதிக்கிறோம். அங்கு ஏற்பட்ட புயல்களிலிருந்து அடைக்கலம் அளித்து ஒரு சகோதரர் தனது வீட்டை கொடுத்து உதவினார். பல ராத்திரிகள் எல்லா இடங்களிலும் படுக்கை போடப்பட்டு நடப்பதற்கு கூட இடமில்லாமல் இருந்தது. துதியோடும் ஜெபத்தோடும் எங்களோடு கூடியிருந்த சில சகோதரர்கள் மரித்துவிட்டனர். நாங்கள் அதிர்ச்சியடைந்து துக்கம் கொள்ளுமாறு எங்களோடு நேரான அந்த குறுகிய பாதையில் வந்த சிலர் எங்களை விட்டு சென்றனர். நாங்கள் அன்பு கூறிய சிலரும் எங்கள் தீர்க்க தரிசியும் இன்னும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். தற்போதைய நிலைமையை காணும்போது சியோன் அழிக்கப்பட்டது என எண்ணலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. தேவனுடைய பணி இன்னமும் வேகமாக முன்னேறுகிறது. ராப்பகலாக நோய்பட்டவர்களோடு கடினமாக வேலை செய்த போதும் பரமபிதாவுடன் இருந்த தொடப்பினால் இந்த உழைப்பும் செயல்களும் ஒரு பொருட்டாகவே படவில்லை. முன்னம் இருந்ததை விடவும் அதிகமாக ஆவியானவர் என்னில் வாசமாயிருந்தார். துணிவோடு நமது விசுவாசத்தை நம் ஆண்டவரிடம் வைப்போமானால் இந்த இருளின் சக்தி நம்மை விட்டு அகன்று செல்லும். எதிர்ப்புகள் இருப்பினும் தளர்ந்து போகாதீர்கள். சந்தோஷம் கொண்டிருங்கள். நாங்கள் செல்லும் பாதை நேராகவும் குறியதாகவும் இருந்தாலும் அடிக்கடி மற்றவர்களை சந்திக்காவிடனும் நம்மை போன்ற யாத்திரிகர்களை நமது ஆண்டவர் முடிவு பர்யந்தம் கொண்டு சேர்ப்பார்.
Love one another.
நான் உங்களை நேசிப்பது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று நம்முடைய குறிப்பிடத்தக்க பாடல் குழு பாடின இந்த வார்த்தைகள் அவருடைய பெரிதான பாவ நிவாரண பலிக்கு முன்பாக இயேசுவால் பேசப்பட்டவையாகும். மூவரி ஜெஃப்ரி ஹார் ஹாலந்த் அவர்கள் இந்த பெரிதான தியாகத்தை குறித்து விவரிக்கும் போது உலக வரலாற்றிலேயே செயல்படுத்தப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு அன்பின் வெளிப்பாடு என்கிறார். இயேசு அன்பை குறித்து போதித்தது மட்டுமில்லாமல் அவர் போதித்ததை வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். அவருடைய ஊழிய காலம் முழுவதிலும் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். அவருடைய எடுத்துக்காட்டை எல்லோரும் பின்பற்றும்படி வேண்டிக் கொண்டார். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நித்தமும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் என இயேசு போதித்தார். இந்த எச்சரிப்பை உணர்ந்து அதன்படி வாழ்ந்த நம்முடைய தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் அவர்கள் சொன்னதாவது, மற்றவர்களுடைய சேவையில் நம்மை நாம் இழக்காவிடில் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு சிறிய அளவு நோக்கமே உள்ளது என நம்முடைய இரட்சிக்க சொல்லுகிறார் என நான் நம்புகிறேன். தங்களுக்காகவே வாழ்கிறவர்கள் முடிவில் தங்களை சுருக்கி கொண்டு பின்னர் தங்களுடைய வாழ்வை இழந்து போகிறார்கள். மற்றவர்களுடைய சேவையில் தங்களை இழக்கிறவர்கள் வளர்ந்து வளம் பெறுகிறார்கள், அதன் விளைவாக தங்கள் வாழ்வை இரட்சித்துக் கொள்கிறார்கள். உண்மையான கிறிஸ்துவை போன்ற சேவை என்பது தன்னிலமற்றதாயும் மற்றவர்கள் பால் கவனத்தை செலுத்துவதாயும் உள்ளது. ஊனமுற்ற தன் கணவனை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு பெண் இதை குறித்து விளக்கும் போது, உங்களுடைய பணிவிடையை ஒரு பாரமாக எண்ணாதீர்கள், உண்மையான அன்பு என்ன என்பதை கற்றுக்கொள்ள கிடைத்த ஒரு வாய்ப்பாக அதை குறுங்கள் என்கிறார். சகோதரி சாண்டா ஹீஸ்டன் பிரஹாம் பல்கலைக்கழக பக்தி நெறி கூட்ட உரையின் போது, நாம் ஒருவரை ஒருவர் ஒருவருடைய இதயத்தை காண முடிந்தால் என்ன செய்வோம் என்ற கேள்வியை எழுப்பினார்கள். நாம் ஒருவரை ஒருவர் மிக நன்றாக புரிந்து கொள்வோமா? மற்றவர்கள் எப்படி உணர்கிறார், மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், மற்றவர்கள் எப்படி கேட்கிறார்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டால் நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்ய மற்றவர்களை வேறு விதமாக நடத்த நாம் நேரமும் எடுக்கவும் செய்ய முயற்சிப்போமா? சகோதரி யூஸ்டன் இளம் பெண்டினர் முகாமில் பணிபுரிந்த போது ஏற்பட்ட தம்முடைய ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். நம்முடைய பக்தி நெறி கூட்ட உரையாடல் ஒருவர் மாறி வருதல் குறித்து போய்த்தார்கள். மற்றவர்களிடம் நெருங்கி வரவும் மற்றவர்களுக்கு சேவை செய்வோமாக முகாம் பார்க்கும் கண்ணாடி துண்டுகளை தூக்கி எரித்துவிட்டு சன்னல் வழியாக பார்க்கக்கூடிய ஒருவராக மாறுங்கள் என தமது உரை அறிக்கையை கூறினார்கள். இதனை செயல்படுத்த காட்டும் வகையில் அவர்கள் இளம் பெண்மணியை அழைத்து அந்த இளம் பெண்மணியை தம்மை நோக்கி நிற்கும்படியாக இருக்க சொன்னார்கள். பின்னர் அவர்கள் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை அந்த இளம் பெண்மணிக்கு தமக்கும் இடையில் வைத்தார்கள். இதன் முறையாக முகம் பார்க்கும் கண்ணாடியில் தம்மை பார்த்து கொண்டு அந்த இளம் பெண்ணுடன் பேச முயற்சி செய்தார்கள். இந்த வகையான செயல் பயனுள்ள இதயபூர்வமான ஒரு உரையாடலாக தொடங்கவில்லை என்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. நாம் நம்முடைய தேவைகளை குறித்து மட்டும் கவலைப்பட்டு கொண்டு பார்த்து கொண்டும் இருக்கும் போது மற்றவர்கள் உரையாடும் போது சேவையை ஆற்றும் போதும் அப்படி செய்வது எவ்வளவு சிரமம் என்பதை எடுத்து காட்டும்படியான ஒரு சிறந்த படமும் அமைந்தது. பின்னர் அவர் அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை விலக்கி வைத்தார்கள். ஒரு சன்னல் போன்ற சட்டத்தை தம்முடைய முகத்திற்கு அந்த இளம்பெண்ணின் முகத்திற்கு இடையில் வைத்தார்கள். இப்போது அந்த இளம்பெண்ணின் முகத்தை மட்டும் அவர்கள் கவனித்து பார்க்கும்படி நிற்கும்படியாக அது அமைந்திருந்ததை நாங்கள் காண முடிந்தது. மற்றவருடைய தேவைகளையும் மன உணர்வுகளையும் நோக்கியே நம் கவனம் இருக்க வேண்டும் என்பதை உண்மையான சேவையின் அவசியமாய் இருக்கிறது. நாம் முகம் பார்க்கும் கண்ணாடியில் பார்ப்பவர்களாய் பல சமயங்களில் நாம் நம்மை குறித்து அதிக கவலை கொண்டவர்களாய் வேலையில் அதிகம் ஈடுபட்டு உள்ளவராய் இருந்து நாம் செய்ய செய்ய வாய்ப்புகளை தேடும் போதும் நம் சேவையின் சன்னல்களை தெளிவாக காண்பதில்லை. நம்முடைய கவனம், ஊக்குவிப்பு, ஆறுதல், நம்முடைய அன்பு ஆகியன தேவைப்படும்படும் நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், அந்நியர்கள் என்பவர்களால் நாம் சூழப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என தலைவர் மான்சன் அவர்கள் நமக்கு அடிக்கடி நினைவூட்டி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்து அவர்களை தூக்கிவிட அவரால் ஆணையிடப்பட்டவர்களாய் நம் கர்த்தருடைய கரங்களாய் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என அவர் சொல்லி இருக்கிறார். நம் ஒருவர் ஒருவர் பாலும் அவர் சாய்ந்து இருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் கர்த்தருடைய கரங்களாய் இருக்கும்படி தலைவர் மான்சன் அவருடைய ஆலோசனை பின்பற்றும்படி கடந்த ஆண்டு ஜனவரி மாத நண்பர் லியோனா ஆகிய இதழ்களில் மூலம் வரவேற்கப்பட்டனர். சிறிதும் பெரிதுமான சேவை நடவடிக்கைகளை ஆற்றும்படியாக குழந்தைகளுக்கு அழைப்பு விடப்பட்டது. அதன் பின்னர் அவர்கள் தங்களுடைய ஒரு காகிதத்தில் வரைந்து அவர்கள் செய்த சேவைகளை அதில் எழுதி அதனை இதழ்களுக்கு அனுப்பும் படியாக ஊக்குவிக்கப்பட்டனர். இந்த இரவிலே கேட்டுக் கொண்டிருக்கும் அநேகராகிய நீங்கள் அன்பின் சேவை புரிந்து அதனை அனுப்பிய ஆயிரக்கணக்கான குழந்தைகளில் சிலராக இருக்கலாம். குழந்தைகள் தாங்கள் தன்பு கூர்ந்து சேவை செய்ய இளம் வயதிலே கற்றுக்கொள்ளும் போது தங்களுடைய பின்னான வாழ்க்கைக்கு ஒரு சேவையின் மாதிரியை வகுத்துக் கொள்கின்றனர். அன்பு கூறுவதும் சேவையும் அர்த்தமுள்ளதாகவும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதாக இருப்பதற்கு அது பகட்டானதாக இருக்க தேவையில்லை என்பதை மற்றவர்களாகிய நமக்கு குழந்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு ஆரம்ப நிலை ஆசிரியை கீழ்கண்ட ஒரு எடுத்துக்காட்டை பகிர்ந்து கொண்டார்கள். எங்களுடைய 5 முதல் 6 வயதுள்ள வகுப்பு குழந்தைகள் அன்பு அணிகலன்களை செய்தனர். ஒவ்வொரு குழந்தையும் காகித துண்டுகளில் தங்களுடைய படத்தையும் இயேசுவின் படத்தையும் தங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் தாங்கள் விரும்பிய சிலருடைய படங்களையும் வரைந்தனர். பின்பு அந்த காகித துண்டுகளை நாங்கள் சங்கிலியாக கோர்த்து ஒரு அன்பு அட்டகையாக செய்தோம். குழந்தைகள் தாங்கள் வரையும் போது தங்களுடைய குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். என் சகோதரி என்னை நேசிப்பதில்லை என நான் நினைக்கிறேன் என ஹெய்லி கூறினாள். நாங்கள் எப்போதும் சண்டையிட்டுக் கொண்டிருப்போம். நான் என்னையே வெறுக்கிறேன். நான் ஒரு மோசமான வாழ்வை வாழ்கிறேன். பின்னர் தன்னுடைய கைகளில் தன் தலையை சாய்த்துக் கொண்டாள். அவளுடைய குடும்ப சூழ்நிலை நினைத்த போது அவள் ஒரு கடினமான வாழ்வை உடையவளாய் இருக்கிறாள் என நான் உணர்ந்தேன். ஹெய்லி இதை சொல்லி முடித்த பின் மேசையின் அடுத்த பக்கத்தில் இருந்த அலிஷா கூறினதாவது, ஹெய்லி, உன்னை நான் எனக்கும் இயேசுவுக்கும் இடையில் என் அன்பு அட்டைகளில் உன் படத்தை வைத்திருக்கிறேன். ஏனெனில் இயேசுவும் நானும் உன்னை நேசிக்கிறோம். இவ்வாறு அலிஷா கூறியவுடன் ஹெய்லி மேசையின் கீழாக ஊர்ந்து சென்று அலிஷாவை கட்டி அணைத்து கொண்டாள். அந்த வகுப்பின் முடிவில் அவளை அழைத்து செல்ல அவளுடைய பாட்டி வந்தபோது, பாட்டி, உங்களுக்கு தெரியுமா, இயேசு என்னை நேசிக்கிறார் என ஹெய்லி கூறினாள். நாம் மிக சிறிதான வகையிலே அன்பினாலும் சேவையிலும் மற்றவர்களை நெருங்கும் போது கர்த்தரின் அன்பை மற்றவர்களுக்கு உணரும் போது இதயங்கள் மாற்றப்படுகின்றன, இலகுவாகின்றன. இருந்த போதிலும் சில சமயங்களில் எண்ணற்ற மக்கள் தங்கள் பாரங்களில் இருந்து நிவாரணத்தையும் உதவியும் தேவைப்படும் போதும் தேவைப்படுவனற்றை சமாளிப்பது கடினமான ஒன்றாய் இருக்கலாம். சகோதரிகளே, கேட்டுக்கொண்டிருக்கும் சிலர் நீங்கள் குடும்ப அங்கத்தினர்களின் தேவைகளை சந்திப்பதில் உங்கள் திறனை மிஞ்சி இருக்கலாம். இந்த விதமான வழக்கமான இவ்வுலக பணியில் ஈடுபட்டிருக்கும் போது தேவனுடைய பணியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் அக்கம் பக்கத்திலும் சமூகத்திலும் மற்றவர்களுடைய பாரங்களை இலகுவாக்க உதவி செய்யும் வாய்ப்புகளை பார்க்கும் போது உங்களில் உள்ள ஒரு வெறுமையான உணர்வை நீங்கள் நிரப்பிக் கொள்ளக்கூடும். நாம் அனைவரும் ஏதாவது ஒரு சேவையை நம் அன்றாட வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளலாம். நாம் சச்சரவு உள்ள உலகில் வாழ்கிறோம். நாம் மற்றவர்களை விமர்சிக்காத போதும், மற்றவர்களை பற்றி புரணி பேசாத போதும், மற்றவர்களை நியாயம் தீர்க்காத போதும், புன்னகிக்கும் போதும், நாம் நன்றி என்று கூறும் போதும், நாம் பொறுமையும் அன்பையும் காட்டும் போதும் நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்யலாம். மற்ற வகையான சேவைகளுக்கு யோசித்த திட்டமிடும் நேரத்திலும் அதிகப்படியான சக்தியும் தேவைப்படுகின்றன. ஆனால் அவை நம்முடைய ஒவ்வொரு முயற்சியும் தகுதியானது. ஒருவேளை நாம் இந்த கேள்விகளை நாமே நம்மை கேட்கலாம். என் செல்வாக்கு வட்டத்தில் நான் யாருக்கு உதவி செய்யலாம்? எவ்வளவு நேரம் திறமைகளும் என்னிடத்தில் உள்ளன? என் சாமர்த்தியம் திறமைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் எப்படி உபயோகப்படுத்தலாம்? குடும்பமாக நாம் எதை செய்யலாம்? கூடி ஆலோசனை செய்யுங்கள். எல்லா திறன்களையும் வளங்களையும் பயன்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியானவரின் அருளை தேடுங்கள். கர்த்தருடைய உறுதிப்பாட்டை கேட்டு பெறுங்கள். வேலை செய்ய தயாராகுங்கள். எவ்வாறு நம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ஒவ்வொரு காலத்திலும் செய்ததையே நீங்களும் செய்யுங்கள் என தலைவர் உற்றோர் போதித்தார். நீங்கள் இந்த மாதிரி பின்பற்றுவீர்கள் எனில் யாருக்கு என்ன, எப்போது, எங்கே கர்த்தருடைய வழியை தருவீர்கள் என்பதற்கு குறிப்பான வழி நடத்துதலை பெறுவீர்கள் என்ற வாக்குத்தத்தை உங்களுக்கு நான் அளிக்கிறேன். இரட்சகர் மறுபடியும் வந்தால் எப்படி இருக்கும் என்பதை நினைத்து நான் வியக்கும் போது நீபை மக்களிடமிருந்து அவர் வருகையின் போது அவர் கேட்டதை எண்ணி பார்க்கிறேன். உங்களில் யாராவது வியாதிப்பட்டிருக்கிறீர்களா? அவர்களை இங்கே கொண்டு வாருங்கள். உங்களில் யாராவது முடியும் குருடாயும் அங்கீகரப்பட்டவர்களாகவும் குஷ்டரோகியாகவோ அல்லது வாடியும் செவிடாராய் அல்லது எந்தெந்த வகையான பாதிப்பும் உள்ளவர்களை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள். நான் அவர்களை குணமாக்குவேன். ஏனெனில் நான் உங்களிடம் கருணை உடையவராய் உள்ளேன். என் உள்ளந்திரங்களில் இரக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. இரட்சகர் அவர்கள் ஒவ்வொரையும் குணமாக்கினார். இப்போது அவர் உங்களை தம் கரமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். தேவனிடத்திலும் பிறரிடத்திலும் அன்பாய் இருப்பது நாம் வாழும் வாழ்விற்கு ஒரு அர்த்தத்தை தருகிறது என்பதை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். நாம் மற்றவர்களை அன்பால் அணுக இரட்சகருடைய மாதிரியையும் அவருடைய எச்சரிப்பையும் பின்பற்றுவோமாக. நாம் நம் தளந்துகளை மற்றவர்களுக்கு சேவை செய்யும் பயன்படுத்துவோமெனில் அந்த மனிதர்கள் பால் கர்த்தரின் அன்பை அறிந்து உணரலாம். நம் மேல் அவரும் இருக்கும் அன்பையும் நாம் உணரலாம் என்ற தலைவர் ஹென்றி பி ஐரிங் வாக்கு தத்துவத்தின் உண்மை நிலைக்கு நான் சாட்சி பகிர்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆமென்.
On a signal from the conductor.
சேர்ந்து செய்கொலை நடத்தினர் நமக்கு சைகை செய்த பிறகு குழுவோடு ஸ்வீட் இஸ் த ஒர்க் என்ற பாடலை நாமும் பாடுவோம். பாடிய பிறகு இளம் பெண்கள் தலைமையின் இரண்டாவது ஆலோசகர் சகோதரர் நீல் எஃப் மேரியட் பேசுவதை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து இரண்டாவது வீடியோவை காணலாம். ஒத்தாசை குழுவின் தலைவர் சகோதரர் லிண்டா கே பர்டன் அதற்கு பிறகு நமக்கு உரை அளிப்பார்.
இயேசுவின் உரித்தெழுதல் பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதல் ஆகியன நடத்திய பின்னர் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்ன வார்த்தைகள், ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவின் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று நிச்சயமாக அறிய கடவீர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகிய பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அதன் பின்னர் அவர்கள் பேதுருவின் போதனைகளுக்கு மகிழ்ச்சியுடன் கீழ்ப்படிந்தார்கள்.
And they subsequently obeyed Peter's teachings with gladness.
நாளைய தினம் ஈஸ்டர் ஞாயிறு தினமாக இருக்கிறது. நாமும் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகிய மனம் திரும்பி மகிழ்ச்சியோடு இரட்சகரை ஏற்றுக்கொள்வோம் என நான் நம்புகிறேன். இந்த பொது மாநாட்டில் சகோதரர் சகோதரிகள் ஆகிய திருச்சபை தலைவர்களிடமிருந்து ஊக்குவிக்கும் நடத்தலை பெறுவோம். அவர்கள் வார்த்தைகள் நம் இதயங்களை தொடும் என்பதை அறிந்து, பெண்களே, சகோதரிகளே, நாம் என்ன செய்யலாம் என்று இந்த இரவில் நான் உங்களை கேட்கிறேன். பெண்டியர் நிவாரணக் கழகத்தின் பொது தலைவராக எலிசா ஆர்ஸ்னோ அவர்கள் 150 ஆண்டுகளுக்கு முன்னர் அறிவித்ததாவது, கர்த்தர் பெரிய பொறுப்புகளை நம் மேல் சுமத்தியிருக்கிறார். அவருடைய அறிவிப்பு இன்றும் உண்மையானது என்று நான் சாட்சி பகிர்கிறேன். தங்களுடைய தன் நிகரற்ற திறமைகளை பயன்படுத்தி வளர்த்து பேசி சத்திய சுவிசேஷத்தை சாட்சி பகரக்கூடிய ஆவியினால் வழிநடத்தப்படும் பெண்கள் கர்த்தருடைய திருச்சபைக்கு அவருடைய ராஜ்யத்துக்கும் தேவைப்படுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்முடைய திறமைகளும் உள்ளுணர்வும் தேவையானதாக உள்ளது. தேவனுடைய வளர்ப்பு போஷிப்பு வாயிலாக கொண்டுவதற்கு நம்முடைய பங்கை அளிப்பதே இதன் பொருளாய் இருக்கிறது. மற்றவர்களுக்கு வளர்க்கும் போது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுகிறோம். இருந்த போதிலும் நம்மை நாமே முதலில் திரும்பவும் கொண்டு வரப்பட்ட சுவிசேஷத்தில் முதல் தேவனுடைய பிள்ளைகளாக கட்டப்படுவதாய் இருத்தல் அவசியம். நம்முடைய நம்பிக்கைகளுக்காக நாம் ஒரு வேலை கேலி செய்யப்பட்டு உபவத்திரம். எனவே நாம் நம்முடைய விடாமுயற்சிகளும் கீழ்ப்படுதலும் நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளமாக வளர்த்து கொள்ள வேண்டும்.
Some of our traditions don't have a place in the restored gospel of Jesus Christ. Letting go of them may require the emotional support and nurture of another, as it did for me. When I was born, my parents planted a magnolia tree in the backyard. At my wedding ceremony held in the Protestant church of my forefathers. But on the day of my marriage, there were no parents at my side and no magnolias.
For as on all என் திருமண தினத்தன்று என்னுடைய பெற்றோர்கள் மாங்கனோலிய மலர்களை என் பக்கத்தில் இருக்கவில்லை. திருச்சபையில் சேர்ந்து ஒரு ஆண்டே ஆன பிறகு என் ஆலய பேருகளை பெறுவதற்கு என் மணமகனான டேவிட்டுடன் திருமணத்தின் முத்திரையிடம் பெறுவதற்கு நான் சால்ட் லேக் நகரம் யூட்டாவிற்கு பயணம் மேற்கொண்டேன். நான் லூசியானாவை விட்டு யூட்டாவிற்கு அருகாமையில் வந்தபோது ஒரு ஆணாதரவான உணர்வை அடைந்தேன். திருமணத்திற்கு முன்பாக கரோல் அத்தை என்ற அன்புடன் அழைக்கப்பட்ட டேவிட் உடைய வளர்ப்பு தாய் வழி பாட்டியுடன் தங்குபடியாக இருந்தேன். நான் மிக குறைவாக அறிந்த ஒரு குடும்பத்துடன் நித்திய காலத்திற்கு முத்திரையிடப்படும் முன் இங்கே நான் யூட்டாவில் ஒரு அந்நியனாய் அந்நியர் ஒருவர் இல்லத்தில் தங்க போகிறேன் என உணர்ந்தேன். நல்ல வேளையாக நான் என் வருங்கால கணவரையும் கர்த்தரையும் நான் நேசித்து நம்பினேன். கரோல் அத்தையின் வீட்டின் முன் கதவை நானும் டேவிடும் அடைந்த போது நான் என்னை ஒழித்து கொள்ள விரும்பினேன். கதவு திறக்கப்பட்ட போது நான் ஒரு பரிசுத்த முயல்குட்டி போல அவர்கள் முன் நின்றேன். எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் கரோல் அத்தை என்னை அவர்கள் கரங்களை நீட்டி அணைத்துக் கொண்டார்கள். நான் சேர்ந்திருக்க ஒரு இடம் தேவை என தனக்கு சொந்தமான குழந்தைகள் இல்லாத அவர்கள் உணர்ந்து அறிந்தது அவருடைய போஷிக்கும் தாய்மை உணர்வு அறிந்தது. ஓ, எப்படிப்பட்டது இந்த இனிமையான தருணம்! ஆறுதலும் என் இதயம் உருகியது. ஒரு ஆவிக்குரிய ஒரு பத்திரமான இடத்தில் நான் நங்கீரமிட்ட உணர்வு என்னுள் வந்தது. உங்கள் வாழ்க்கையில் மற்ற ஒருவருக்கும் இடம் கொடுப்பதன் அன்பையாய் இருக்கிறது. தாய்மார்கள் குழந்தை பிறப்பதற்கு தங்கள் உடலில் வாழ இடம் மற்றும் உள்ளத்தில் வாழ ஒரு இடமும் கொடுத்து அதனை வளர்க்கிறார்கள். வளர்ப்பது என்பது குழந்தைகளை பெறுவதும் அவர்களை வளர்த்தி ஆளாக்குவதோடு மட்டும் நின்று விடுவதில்லை. தாய் என்பது பொருள் உயிரை அளிப்பவள் என்று நான் உணர்ச்சிகரமான ஒரு வாழ்வையும் ஐயப்படும் ஒருவருக்கு ஆவிக்குரிய வாழ்வையும் அளிப்பதற்கு ஈடானது. மேலும் நாம் நம்முடைய முயற்சிகளில் கிறிஸ்துவை போலான ஒரு ஆவிக்குரிய வழிநடத்தலை பெற்று இவ்வாறாக ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், அந்நியர்கள் ஆகியோருக்கு ஒரு மன ரீதியான குணமாக்குதலை தரக்கூடியவர்களாக இருக்கலாம். இந்த மென்மையான ஆனால் வல்லமை உள்ள வழிகளில் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டலாம்.
Ways we build the kingdom of God.
தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுப்படுவர்களாய் ஆவதற்கு ஒரு தன்னலமற்ற தியாகம் வேண்டியதாய் இருக்கிறது. ஆர்சன் எஃப்இட்னி எழுதினதாவது, துன்பப்படுகிற நிலை நிற்பவர்களாகிய நாம் அனைவரும் குறிப்பாக பொறுமையாக நிலை நிற்கும் போது நம் இதயங்கள் சுத்தரிக்கப்படுகின்றன. நம்மை மென்மையை ஆனவர்களாகவும் அன்புள்ளவர்களாகவும் ஆக்கி கொள்கிறோம். பாடுகள், உபோத்திரங்கள் வாயிலாக நாம் இதை கற்றுக்கொள்கிறோம். இந்த காரியம் நம்மை பரலோகத்தில் உள்ள தந்தையையும் தாயையும் போலாக்குகிறது. நாம் கொடுமைப்படுத்தப்பட்டாலும் நம்மை சுத்தரிக்கும் இந்த சோதனைகளின் ஊடே நாம் பொறுமை பணியாற்றி கிறிஸ்து இதனை அறிந்திருக்கிறார். அவர் நம்மை துன்பப்படுகிற தினநின்றும் நம்மை விடுவிப்பார், அவருடைய ஊழியத்திற்கும் நம்மை உபயோகம் உள்ளவராக ஆக்குவார் என்று நம்பியிருக்க வேண்டும்.
He speaks and teaches with power and authority of God. Sisters, we can too. Women generally love to talk and gather. As we work by
சத்தியத்தை குறித்து சாட்சி பகரும் போது நம்முடைய பேச்சின் வாயிலாக நாமும் தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்முடைய பர்த்தர் நமக்கு மாதிரியாக இருக்கிறார். முன்னாள் பொது உத்தாசை சங்க சகோதரி ஜூலி பெக் சங்க தலைப்பட்ட வெளிப்படுத்தலை பெற நாம் தகுதி பெற நம்மை தயார்படுத்தி அதை பெற்றும்படி செயலாற்றுவது என்பது நாம் இந்த வாழ்க்கையில் பெற்று கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான உதாரணமாக உள்ளது. பரிசுத்த ஆவியானிடமிருந்து பெரும் தனி வெளிப்படுத்துதல் மேல் நாம் மேலும் கற்றுக்கொள்ள, பேச நித்தியமான சத்தியத்தின்படி செயலாற்ற நம்மை தூண்டும் என்பதற்கு நான் சாட்சி பகிர்கிறேன். நாம் கிறிஸ்துவ மென்மேலும் பின்பற்றும் போது அவருடைய அன்பையும் வழிநடத்துதலையும் உணரக்கூடும். அவருடைய அன்பையும் வழிநடத்துதலையும் மேலும் அதிகம் உணரும் போது நமக்கு எதிர்ப்புகள் இருப்பினும் அவர் செய்த காரியங்களை பேசவும் போதிக்கவும் விரும்புகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெயரில்லாத ஒருவரிடத்திலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்த போது இதயத்தில் படப்படப்போடு தாய்மை காபமற்றி காரியத்தை குறித்து வெளிப்படுத்தலாக ஜெபித்தேன். நீங்கள் பெரிய குடும்பத்தை உடைய நீல் மேரியட் என்பவரா என்று அழைத்து அவர் கேட்டார். சரி, நல்லது என்று கேட்கும்படியான அழைப்பை எதிர்பார்த்து நான் ஆம் என்று மகிழ்வாக பதில் கூறினேன். ஆனால் அப்படியல்ல, ஏற்கனவே அதிக மக்கள் தொகை உள்ள இந்த உலகில் நீங்கள் மேலும் அதிக குழந்தைகளை கொண்டு வரும் உங்கள் செயலால் நான் மிகவும் அதிகம் இடரல் அடைந்துள்ளேன் என உடைந்த குரலில் அவர்கள் தொலைபேசியில் சொன்ன அவர்களின் பதிலை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஓ, அப்படியா? நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. அவர்கள் கோபமாக, இல்லை, உங்களுக்கு புரியவில்லை பதிலளித்தார். நல்லது, ஒருவேளை நான் புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடும் என அழுதவாறு பதிலளித்தார். அவர்கள் மேலும் கோபவசமாக தன் தாயை இருப்பதற்கு தெரிந்து கொண்ட புத்தேதமான செயலை குறித்து பேச ஆரம்பித்தார். அவர் மேலும் பேசிக் கொண்டிருந்த போது நான் உதவிக்கு ஜெபித்தேன். ஒரு மெல்லிய உணர்வு என் மனதில் வந்தது. கர்த்தர் அந்த பெண்ணிடம் என்ன சொல்லியிருப்பார்? நான் ஒரு திடமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய உணர்வை உணர்ந்தேன். இயேசு கிறிஸ்துவின் நினைவால் நாம் தைரியம் பெற்றேன். ஒரு பெரிய குடும்பத்திற்கு நான் தாயா இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகை ஒரு மேலும் சிறந்த இடமாக மாற்ற செய்யும்படி என் பிள்ளைகளை, அவர்களை என் சக்திக்கேற்றபடி அவர்களை வளர்த்த நான் முயற்சி செய்வேன் என நான் உங்களுக்கு உறுதியளித்தேன். நான் என திரும்பவும் நல்லது, நீங்கள் அப்படி செய்வீர்கள் என நான் நம்புகிறேன் என்று பதிலளித்தபடி தொலைபேசியை அவர்கள் துண்டித்தார்கள். இதற்கும் நான் என் சமையல் அறையில் பத்திரமாக நின்று கொண்டிருந்தேன். இது ஒரு சிறிய காரியமாயிருக்கிறது. நான் குடும்பங்களை ஆதரித்து நான் பேச வேண்டும். இரண்டு காரணங்கள் உள்ளன. குடும்பங்களை பற்றிய தேவனுடைய உபதேசத்தை புரிந்து நம்புகிறேன். இந்த சத்தியத்தை குறித்து சாட்சி பகிர உரிய வார்த்தைகளுக்காக நான் ஜெபித்தேன். இந்த உலக பிரகாரமான பெண்களிடமிருந்து வேறுபட்டு நாம் தனித்தன்மையான வாய்ந்தவர்களாக இருப்பது அதிக விமர்சனங்களை ஈர்க்கக்கூடும். ஆனால் நாம் நித்திய கொள்கைகளுடன் நம்மை நங்கூர பாய்ச்சிக்காரர்களும் உலகத்தார் பேச என்ன பேசுவார்கள் என்பது குறித்து கவலை கொள்ளாமல் அதை குறித்து பேச வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்மையே நாம் கேட்டுக்கொள்ளும் போது இந்த கேள்வியை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இரட்சகர் தொடர்ந்து செய்தார். அவர் வளர்க்கிறார், அவர் படைக்கிறார், அவர் வளர்ச்சியையும் நன்மையையும் அவர் ஊக்குவிக்கிறார், அவர் பலத்தையும் சத்தியத்தையும் நம் எல்லோரையும் அளிக்கிறார். என் பெண்களே, சகோதரிகளே, நாம் இதை செய்யக்கூடும். தம்முடைய பிதாவின் வழி நடத்தலின்படி இந்த உலகத்தை படைத்த நம் இரட்சகரின் செயல் ஒரு பலத்த ஒரு வளர்ச்சியின் செயலாய் இருக்கிறது. அவருடைய பாவ நிவாரணத்தின் வல்லமையால் முடிவில் நாம் அவரை அனைவருக்கும் அவரை போலாகும்படி இருக்க நாம் வளர்ந்து விசுவாசத்தில் முன்னேற ஒரு இடத்தை நமக்கு அவர் அளித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய பாவ நிவர்த்தியிலும் விசுவாசமும் கொள்வதே ஆறுதல், நம்பிக்கை, வளர்ச்சி மற்றும் ஒரு நோக்கம் உடைய ஒரு மிகச்சிறந்த இடமாக இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய சரீர பிரகார ஒரு நம்பிக்கையும் ஆறுதலும் சார்ந்த இட உணர்வு என்பது நம் அனைவருக்கும் தேவையாய் இருக்கிறது. எல்லா வயதிலும் இருக்கும் சகோதரிகளே, இந்த ஒரு இடத்தை நாம் அனைவரும் அளிக்கக்கூடும். அது ஒரு பரிசுத்தமான இடமாக இருக்கக்கூடும். யாருக்கு உங்கள் கருணையும் ஊக்குவிக்கும் தேவைப்படுகிறது? ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒருவராய் இருக்கலாம். நாம் தெரிந்து கொள்ள ஜெபித்தால் நமக்கு பதில் கிடைக்கும்.
In the name of Jesus Christ, amen.
Amen.
A new commandment I give unto you.
நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
By this shall all men know that ye are my disciples, if ye have love one to another.
There's things in all of our communities where people need us.
சமுதாயத்தில் வாழும் அனைவருக்கும் சில சந்தர்ப்பங்களில் நாம் அவர்களுக்கு தேவைப்படலாம் அல்லது அவர்கள் நமக்கு தேவைப்படலாம். என்னுடைய தோழி கூறினால், நான் அகதிகளாக இருக்கும் சில குடும்பங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போது நான் என்ன உணர்ந்தேன்? நானும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே.
பல நாட்கள் சாப்பிடாமல் வெற்று வயிறோடு உறங்க சென்றதை நினைவு கூர்ந்தேன். 5 வருடங்கள் கினி முகாமில் தங்கியிருந்தோம்.
இது நீ ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட போது எடுத்த படம். ஆமாம், நான் உயர்நிலை பள்ளியில் இருந்த போது பொது வழியில் இருந்து விலகி வயல்களில் வழியாக செல்லுகிற ஓட்டப்பந்தயம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. ஃபாட்டுவிக்கு ஓடுவது மிகவும் பிடிக்கும். அவள் மிக வேகமாக ஓடுவாள். ஓடுவது எவ்வளவு முக்கியமானது அவளுக்கு என்ன எனக்கு தெரியும், ஏனெனில் அவள் வயதில் எனக்கு ஒரு முக்கியமான ஒன்று.
I knew how important it was to me at that age.
If it wasn't Tony Lenil, naan enga irpen enna enakku theriyadhu. Naan ottathil kalandu kolla mattum avul udai seiyavillai. Ella kaaryangalilum muttasai seidhal enakku mattumallamal en kudumbathar anaivarkkum thevaippatta pothu arigil irundhal.
நான் மோர்மன். ஃபாட்டு முகமதிய மதத்தை சேர்ந்தவள். நாங்கள் கடவுளோடு இணைகிற வழியில் ஒருவருக்கொருவர் உதவியாக உள்ளோம்.
உனக்கு தெரியாமல் இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறாய். நான் உன்னை என்னுடைய தோழியாக மட்டும் பார்க்கவில்லை. என் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நடந்தாலும் நான் உனது மேல் சார்ந்து இருக்க இயலக்கூடிய ஒருவளாக கருதுகிறேன்.
கண்டிப்பாக ஃபாட்டு, உன்னிடத்தில் நானும் அன்பாய் இருக்கிறேன்.
நானும் உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறேன்.
நான் அவளுடைய தோழியாக இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை கூறினாள். அவள் மேல் நான் இவ்வளவு தாக்கத்தக்க உண்டு பண்ணியிருந்தேன் என்பதை அறிந்து உணர்ச்சி வசப்படுத்துகிறேன்.
அவள் என் வாழ்க்கையில் உண்டு பண்ணிய மாற்றத்தை இன்னொருவருக்கு நான் செய்ய வேண்டும். நான் கண்டிப்பாக அதை இன்னொருவருக்கு செய்ய வேண்டும்.
ஆவியானவர் தரும் ஆண்டவருடைய அன்பு நம்மை ஒன்று சேர்க்கிறது.
அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரயுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவர்களாக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதித்துள்ளவராக காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரயுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார்.
On the day Relief Society was organized,
ஒத்தாசை சங்கம் கூட்டமைக்கப்பட்ட போது எம்மா ஸ்மித் அறிவித்தார், சகோதரிகளாக நாங்கள் அசாதாரணமான காரியங்களை செய்வோம். நாம் தரிச்சிறப்புடைய தருவாய்களையும் அவசர தேவையான காரியங்களையும் எதிர்பார்க்கலாம். அவசர தேவையான காரியங்களும் தனி சிறப்புடைய தருவாய்களும் நமக்கு தரப்பட்டன. இப்பொழுதும் தரப்படுகிறது. 1856 அக்டோபர் மாதத்தின் பொது மாநாட்டில் தலைவர் பிரிகாம் யங் அறிவித்தார், 100 மேலான மைல்களுக்கு அப்பால் கையால் இழுக்கப்படும் வண்டிகளை கொண்ட முன்னோடிகள் மாட்டி தவிக்கிறார்கள். மேலும் சொன்னார், உங்கள் விசுவாசம், மதம் மற்றும் மதம் மேல் உள்ள பற்றுதல் உங்கள் ஜீவனை சூரிய மகிமை ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல போவதில்லை. நான் போதிக்கும் கொள்கைகளை நிறைவேற்றுவதாலே மற்றும் செல்ல இயலும். இந்த பரந்த வழியில் தவித்து கிடக்கும் மக்களுக்கு உதவி செய்யும் உலக சம்பந்தமான காரியத்தை செய்யுங்கள். அல்லவனில் உங்களில் விசுவாசம் தகுதியற்றது. தங்களுக்கு அபாயம் வரும் என அறிந்தும் பனிப்பகுதிகளுக்கு சென்று பல பரிசுத்தவான்களை காப்பாற்றிய பல சகோதரர்களை நாம் நன்றியோடு நினைவு கூர்ந்து போற்றுகிறோம். நம்முடைய சகோதரிகள் என்ன செய்தார்கள்? சகோதரி லூசி மெசோர்வி ஸ்மித் பதிவு செய்கிறார், தலைவரின் புத்திமதிக்கு செவி சாய்த்து பலர் செயல் புரிந்தனர். பெண்கள் தங்கள் உள் பாவாடைகள், காலுறைகள் மற்றும் தகளால் தரக்கூடிய அனைத்தையும் அவ்விடத்திலேயே கலற்றி பார வண்டியில் குவியலாக சேர்த்து மலைகளில் சிக்கி தவிக்கும் பரிசுத்தவான்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். சிக்கி தவித்த இழுவண்டி குழுவினர் மற்றும் காப்பாற்ற சென்றவர்கள் சால்லேக் சிட்டி அருகில் வந்தபோது தலைவர் பிரிகம் யங் திரும்பவும் சபையோரை ஒன்று கூட்டினார். அங்கு கூடியிருந்த பரிசுத்தவான்கள் குறிப்பாக சகோதரிகளிடம் சொன்னார், கஷ்டப்படுகிறவர்களை வரவேற்று உணவளித்து போஷித்து பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் சந்திக்கும் சிலர் கணுக்கால் வரை உறைந்திருக்கலாம், சிலர் முழங்கால் வரை உறைந்திருக்கலாம், சிலருக்கு முழங்கால் மற்றும் கைகளும் உறைந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளைப் போல அவர்களை ஏற்று அதே வகையாக அன்பினால் கவனித்துக் கொள்ளுங்கள். மேலும் லூசி மெசர்வி ஸ்மித் பதிவு செய்கிறார், நல்ல சகோதர சகோதரிகள், அளித்த ஒஸ்தாசையால் எங்கள் முடிந்த எல்லாவற்றையும் நாங்கள் செய்தோம். வறியவர்களுக்கு ஆறுதல் அளித்தோம். பலரின் கைகளும் கால்களும் மோசமாக உறைந்திருந்தன. அவர்கள் சுகமாகும் வரை நாங்கள் எங்கள் முயற்சிகளில் திளைக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த எந்த வேலையிலும் இவ்வாறான மனநிறைவையும் மகிழ்ச்சியும் நான் பெற்றதில்லை. ஒருமித்த மனநிலை எங்களிடம் இருந்தது. தயாரான கரங்களை கொண்ட மக்களுக்கு மேலும் என்ன உதவி செய்ய இயலும்? அன்பான சகோதரிகளே, இந்த சம்பவத்தை நமது காலத்தில் உலகெங்கிலும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களோடு ஒப்பிடலாம். நமது உள்ளத்தை தொடுகிற அசாதாரணமான சந்தர்ப்பம். உலகெங்கிலும் 600 அகதிகள் வீடு இன்று தவிக்கின்றனர். அதில் பாதி குழந்தைகள். இந்த தனிநபர்கள் பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து உள்ளனர். அவர்கள் மற்ற நாடுகளிலும் கலாச்சாரத்திலும் புதிய வாழ்க்கை துவங்க வேண்டும். அவர்களுக்கு உதவும் பல நிறுவனங்கள் தங்குவதற்கான வசதிகளை அளித்தாலும் அவர்களுக்கு நண்பர்கள் தேவை. புதிய இடத்தில் தங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள, மொழியை கற்றுக்கொள்ள, அதன் அமைப்புகளை அறிந்து கொள்ள ஒரு நண்பனின் இணைப்பு தேவை. சென்ற கோடை காலத்தில் சகோதரி இவட்ஹிங்கோவை சந்தித்தேன். அவருடைய தந்தை உத்தத்தால் சிதறிக்கப்பட்ட நாட்டில் கொல்லப்பட்டார். 3 சகோதரர்களை காணாமல் போய்விட்டனர்கள். அவருக்கு அப்பொழுது 11. பாதிக்கப்பட்ட அவள் குடும்பத்தினர் 6.5 அகதிகளாக அருகில் ஒரு நாட்டினால் வாழ்ந்தனர். பிறகு தங்களுக்கென ஒரு வீட்டை அமைத்துக் கொண்டனர். அக்கறையுள்ள ஒரு ஜோடி அவர்களுக்கு போக்குவரத்து வசதி, பள்ளி செல்ல வசதி மற்றும் பல இடங்களுக்கு செல்ல உதவி செய்தனர். தங்களுடைய செபத்திற்கு பதிலாக அவர்கள் அமைந்தார்கள். அந்த சகோதரியின் தாய் மற்றும் இளைய சகோதரி இன்றிரவு நம்ம சேர்ந்த இசைக்குழுவில் பாடுகிறார்கள். இந்த அழகான சகோதரிகளை சந்தித்த பிறகு பல முறை யோசித்திருக்கிறேன். அவர்கள் கதை என் கதையாக இருந்தால் தேவனுடைய களஞ்சியத்தில் நமது பரமபிதாவிற்கு உதவி செய்ய பாதிக்கு மேல் சகோதரிகளாக இருந்து முழுமை செய்கிறோம். அவருடைய களஞ்சியம் பொருட்களால் மட்டும் நிறைந்திருந்து இருப்பதில்லை. நம்முடைய நேரம், திறமை, திறன் மற்றும் தெய்வீக தன்மையால் நிறைவு பெறுகிறது. சிஸ்டர் ரோஸ்மரி விக்சம் போதித்த என்னவெனில், நமது தெய்வீகத்தன்மை மற்றவர்களுக்கு உதவி செய்யும் ஆசையும் தூண்டுதலையும் கொழுந்துவிட்டு எரிய செய்கிறது. தலைவர் ரசல் எம் நெல்சன் விளக்கம் அளிக்கிறார், நம் தெய்வீக தன்மையை உணர்ந்து கொள்ளுதல் நமது நட்பை உடனடியாக தூண்டுகிறது. அத்தியாவசியமான காரியங்கள் நடக்க நமக்கு சகோதரிகள் தேவை. அவர்களுடைய விசுவாசம் இந்த பாவம் நிறைந்த உலகில் அறநெறிகளை பாதுகாக்கும் பரலோக ராஜ்யத்தின் சக்தியை அழைப்பி விடுத்து நமது குழந்தைகளையும் குடும்பங்களையும் பாதுகாக்க சகோதரிகள் தேவை. திருமணமான அல்ல திருமணமாகாத சகோதரிகளே, உங்கள் தனிப்பட்ட திறன்கள் மற்றும் சிறப்பு மிகுந்த உள்ளுணர்வும் தேவனால் அளிக்கப்பட்ட வரங்கள். சகோதரர்களால் உள்ள உங்கள் தனிப்பட்ட செல்வாக்கை நகல் செய்யலாது. நமது சபையின் தலைவர்கள் அக்டோபர் 2015 பல நாடுகளில் துரத்தப்பட்ட மக்களின் மீது அக்கறை மற்றும் கருணை கொண்டு ஒரு கடிதத்தின் மூலம் வெளிப்படுத்தினார்கள். நமது தலைவர்கள் தனிநபர்கள், குடும்பங்கள் மற்றும் சபைகள் கிறிஸ்துவை போல சேவை செய்ய சொல்கிறார்கள். நம்மால் முடிந்த மற்றும் அகதிகள் நிவாரண பணிக்கு உதவி கோருகின்றனர். நமது தலைவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற என்ன செயல் இயலும் என ஒத்தாசை சங்கம், இளம் பெண்கள் மற்றும் ஆரம்ப வகுப்பு பொது தலைவர்கள் கலந்து ஆலோசிக்கிறோம். நீங்கள் அனைவரும் வெவ்வேறு வயதினர், வாழ்க்கையில் பல வழிகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்தித்து வந்த சகோதரிகள். நாம் யாரும் நமது சக்திக்கு மீறி ஓடக்கூடாது. ஆனாலும் நாம் ஞானஸ்தானம் எடுத்த போது செய்த உடன்படிக்கைப்படி பரிசுத்தவான்களின் உடன்பிறந்த சகோதரிகளாக ஆறுதல் தேவைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிப்போம். இந்த உண்மையை நினைவு கூர்ந்து நாங்கள் ஐ வாஸ் எ ஸ்ட்ரேஞ்சர் என்ற நிவாரண அமைப்பை அமைத்துள்ளோம். ஜெபத்தோடு உங்களால் முடிந்த நேரத்தையும் உதவியையும் உங்கள் சுற்றுப்புறம் மற்றும் சமூகத்தில் உள்ள அகதிகளுக்கு செய்வதற்கான வாய்ப்புகளை அளிக்கிறோம். தனிப்பட்ட முறையில் உதவ இது ஒரு சந்தர்ப்பம். அது மட்டுமல்லாமல் குடும்பம் மற்றும் நிறுவனங்களோடு சேர்ந்து உதவலாம்.
உங்கள்
ஜெபத்தருடன் ராஜா பெஞ்சமின் சேவைப்படுகிறவர்களுக்கு உதவிகளை அறிவுரையை கேட்டு நடவுங்கள். அவர் சொன்னதாவது, இந்த காரியங்கள் அனைத்தும் ஞானத்தையும் ஞானத்தோடும் ஒழுங்குமுறையாயும் செய்யப்பட வேண்டும். சகோதரிகளை, நாம் மற்றவர்களிடம் அன்போடு நடந்து கொள்வது தேவனிடத்தில் உத்தமமானது. வேதாகமத்தில் இருக்கும் இந்த அறிவுரையை எண்ணி பாருங்கள். உங்கள் மத்தியில் வாழும் அந்நியர்கள் அனைவரையும் உங்களோடு பிறந்தவர்களாக கருதுங்கள். உங்களில் ஒருவராக அவர்கள் மீது அன்பாயிருங்கள். அந்நியரை உபசரிக்க மாறவாதீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு தெரியாமலேயே தேவ தூதர்களுக்கு உபசரணை செய்திருப்பீர்கள். மீட்பர் சொல்வதில், பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதமிலிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். ஒரு விதவை ஒரு துட்டுக்கு சரியாக 2 காசை செலுத்தியதை கண்ட மீட்பர், அவள் தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்று சொன்னார். அவர் நல்ல சமாரியின் உண்மையை சொல்லி முடிக்கும் போது, நீயும் போய் அந்தபடியே செய் என்று சொன்னார். மற்றவர்களுக்கு உதவி அளிப்பது சில சமயங்களில் சிரமமாக இருக்கலாம். நாம் அனைவருக்கும் அன்போடு ஒருமித்து செயல்படும் போது பரலோகத்தின் உதவியை எதிர்பார்க்கலாம். தேவனின் பிரசித்தமான மகளான ஒரு சகோதரியின் இறுதி சடங்கு கூட்டத்தில் ஒருவர் பகிர்ந்து கொண்டது என்னவெனில், இந்த சகோதரி நிவாரண சங்க தலைவியாயிருந்த போது 1990 கொசோவாவில் மற்றவர்களோடு சேர்ந்து குளிரால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு பல போர்வைகளை அளிக்க வழி செய்தார். நல்ல சமாரணியை போல இன்னமும் அதிகமாக செய்ய முயற்சித்து தனது மகளுடன் ஒரு வாகனத்தில் அந்த போர்வைகள் லண்டனிலிருந்து கொசோவா சென்றார். அவர் வீட்டுக்கு திரும்பி செல்லும் போது தனது உள்ளத்தில் ஒரு ஆவிக்குரிய எண்ணத்தை பெற்றார். அந்த எண்ணம் என்னவெனில், நீ செய்தது மிக நல்ல காரியம், இப்பொழுது நீ உன் வீட்டிற்கு சென்று உன் வீதியின் குறுக்கே வாழும் அண்டை வீட்டாருக்கு சேவை செய். அந்த சகோதரியின் இறுதி சடங்கு மற்றும் பல அந்த சகோதரி செய்த அசாதாரணமான மற்றும் அவசர தேவையான காரியங்களை குறித்து பேசினர். அதோடு அவள் தன்னால் தனது ஆதிக்கத்திற்கு உட்பட்டு செய்த சாதாரண காரியங்களை பகிர்ந்து கொண்டனர். உதாரணமாக, அவள் வீட்டையும் உள்ளத்தையும் போராடி கொண்டிருக்கும் பல இளம் வயதினருக்கு எல்லா நேரத்திலும் திறந்து வைத்திருந்தனர். அன்பான சகோதரிகளே, முழங்காலிட்டு நாம் பரலோக பிதாவிடத்தில் தெய்வீக வழிநடத்துதலை கேட்போமானால் அவர் நிச்சயமாக தமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். பரமபிதா நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து மற்றும் பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவுவார்கள். தலைவர் ஹென்றி பி ஆயரிங்கள் தன்னுடைய சாட்சியை நமது சபை சகோதரிகளுடன் பகிர்ந்து கொள்கிறார். பரமபிதா நமது விசுவாசமான ஜபத்தை கேட்டு பதில் அளிப்பார். அவருக்கு சேவை செய்ய நமக்கு வழியை காட்டி அதற்கான பொறுமையை பெறுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் அக்கறை கொள்ளுகிறவரிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுவார். உங்களால் முடிந்த அளவு சேவை செய்ய போதுமான பலத்தையும் ஊக்கத்தையும் பெறுவீர்கள். நான் செய்தது போதுமா என யோசிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு சமாதானம் அளிப்பார். மற்றவர்களிடம் அவசர தேவைகளுக்கு உதவி செய்ய ஆலோசிக்கும் போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அவர்கள் கதை என் கதையாக இருந்தால் அதன் பிறகு நம்மால் முடிந்த அளவு நமக்கு தோன்றும் உணர்வுகளை அறிந்து மற்றவர்களோடு ஒருங்கிணைந்து செயல்படுவோம். அதற்கு பிறகு இரட்சகர் அவருக்கு பணிவிடை செய்த ஸ்திரீயை பார்த்து சொன்னது போல, அவள் என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என நம்மை பற்றியும் கூறப்படலாம். நான் அதை தனிச்சிறப்படுவது என சொல்லுவேன். இயேசுவின் நாமத்தில் முடிக்கிறேன். ஆமேன். சகோதரிகளே, இந்த சாயங்கால வேளையை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக உங்களை மெச்சுகிறோம். இந்த கூட்டத்தை நல்ல முறையில் ஆயத்தம் செய்ய உதவி செய்தவர்கள் மற்றும் சேர்ந்து செய்குழுவினருக்கும் எங்கள் நன்றி. சேர்ந்து செய்குழு கம் ஃபாலோ மீ என்ற பாடலை இப்பொழுது பாடுவார். நமது பிரதான தலைமையின் முதல் ஆலோசகர் தலைவர் என்றி பி ஐரிங் முடிவுரையை அளிப்பார். அவருடைய செய்தியை தொடர்ந்து கூட்டத்தினரும் சேர்ந்து குழுவினரும் மோர் ஹோலினஸ் கிவ் மீ என்ற பாடலை பாடுவர். முடிவு ஜபத்தை கம்போடியா கிளையை சேர்ந்த ஒத்தாச சகோதரி சோகோனி பார்க்கோ என்ற சகோதரி அளிப்பார்.
I am grateful to be with you.
உங்கள் அர்ப்பணம் எண்ணங்களை பரிதபலிக்கும் இந்த மாலை நேர ஆராதனையில் உங்களுடன் இருப்பதற்கு நன்றியுடையவனாயிருக்கிறேன். நாம் ஒன்றாக ஜெபித்தோம். நம்முடைய பரமபிதா அதை கேட்டார். நாம் அவருடைய துதிப்பாடல்களால் எழுப்புதல் அடைந்த போது நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்தோம். நம்முடைய பரமபிதாவின் பிள்ளைகளுக்கு ஆறுதல் அளித்து உயர்த்தும் அவருடைய பணிக்கு மேலும் உதவி செய்ய நாம் ஊக்குவிக்கப்பட்டோம். நமது இரட்சகர் நமக்கு செய்ததை நினைவு கூறும் பொழுது ஏற்படும் நன்றி அறிதலின் மூலம் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நம் விருப்பம் பெரிதாக்கப்படுகின்றது. எனவேதான் பிகாஸ் ஐ ஹாவ் பின் கிவன் மச் ஐ டூ மஸ்ட் கிவ் என்ற பாடலை பாடும்போது நமது இதயம் பொங்குகிறது. மார்மன் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள மிக சிறந்த பிரசங்கத்தில் ஒன்றான பெஞ்சமின் ராஜாவின் பிரசங்கத்தில் இந்த நன்றி அறியதலின் உணர்வு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மன்னிப்பின் சந்தோஷத்தை அடைந்து கொள்ள இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம் விசுவாசம் நம்மை தகுதியுடையவர்களாக்கும் போது நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் விருப்பத்தை உணர்கிறோம். மன்னிப்பு என்பது ஒரே ஒரு தனிப்பட்ட தருணத்தில் அடைய இயலாது என்று நமக்கு பெஞ்சமின் ராஜா போதித்திருக்கிறார். அவர் அதை இவ்வாறு கூறியிருக்கிறார். மேலும் இப்பொழுதும் பேசின இந்த காரியங்களின் நிமித்தம், அதாவது தேவனுக்கு முன்பாக கபடற்றவர்களாய் நடக்கும் பொருட்டு அனுதினமும் உங்களின் பாவங்களின் மன்னிப்பை பெற ஒவ்வொரு மனுஷனும் தன்னிடத்தில் வைத்திருப்பதற்கேற்ப பசியுள்ளவர்க்கு போஜனமளிக்கவும் வஸ்திரமில்லாதோருக்கு வஸ்திரம் அளிக்கவும் வியாதிஸ்தர்களை சந்தித்து அவர்களின் தேவைகளுக்கு தக்கதாய் ஆவிக்குரிய மற்றும் உலக பிரகாரமான அவர்களின் சகாயத்திற்கு என பணிவிடை செய்து எளியோருக்கு தங்களின் பொருள்களை பங்கிட வேண்டுமென நான் விரும்புகிறேன். ஆல்மாவின் கூட்டாளியாகிய அமுலேக்கும் நம்முடைய மன்னிப்பை நிலை நிறுத்தி கொள்ள நாம் கர்த்தருடைய சேவையில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என சத்தியத்தை போதித்திருக்கிறார். இப்பொழுதும் இதோ என் பிரியமான சகோதரரே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவ்வளவுதான் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். இவைகள் அனைத்தையும் செய்த பிறகு தரித்திரையையும் வஸ்திரமில்லாதோரையும் ஒதுக்கி வைத்து வியாதிஸ்தர்களையும் உபத்திரப்படுகிறவர்களையும் சந்திக்காமல் உங்களிடத்தில் பொருள் இருக்குமானால் அதை வேண்டுவோருக்கு கொடுக்காமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவைகளில் யாதொன்றையும் செய்யாமற் போனால் இதோ உங்கள் ஜபம் வீணாய் போகும், யாதொரு பலனையும் இயாது, நீங்கள் விசுவாசத்தை மறுதளிக்கிற மாயக்காரருக்கு ஒப்பாவீர்கள். என் வாழ்வில் உள்ள பெண்களை குறித்து நான் இந்த இரவில் நினைத்து பார்க்கிறேன். என் குடும்பத்தில் என் மனைவியில் ஆரம்பித்து பெருகி புத்தம் புதிய மூன்று கொள்ளு பேத்திகளையும் சேர்த்து 31 பெண்களும் சிறுமியரும் இருக்கின்றனர். அவர்களில் சிலர் இந்த மாலை வேளையில் நம்மிடையே இருக்கின்றனர். அவர்களில் 5 பேர் 12 வயதுக்கும் குறைவானவர்கள். இந்த மாநாட்டு சபை அரங்கில் திருச்சபையின் சகோதரிகளுடன் இந்த கூட்டத்தில் இருப்பது அவர்களுக்கு இது முதன்முறையாக இருக்கலாம். இந்த அனுபவத்தின் மூலம் ஒவ்வொருவரும் புதிய நினைவுகளுடன் தங்களுடைய சொந்த அர்ப்பணிப்புகளை செய்து கொள்ளலாம். 3 நினைவுகளும் 3 அர்ப்பணிப்புகளும் அவர்களுடன் வாழ்நாட்காலம் முழுவதும் அதனை கடந்தும் இருக்கும்படியாக நான் பிரார்த்திக்கிறேன். அந்த நினைவுகளை உணர்வு சார்ந்தவை அர்ப்பணிப்புகள் செய்யப்பட வேண்டியவனாகும். மிகவும் முக்கியமான உணர்வு அன்பு. உங்களிடம் பேசின தலைமை சகோதரிகளின் அன்பை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். அவர்கள் பரமபிதா இரட்சகர் ஆகியோருக்கு உங்கள் பால் உள்ள அன்பை உணர்ந்திருந்தபடியால் நீங்கள் உங்களை அறியாமலேயே அவர்கள் உங்களில் அன்பாய் இருப்பதை ஆவியால் உணர்ந்தீர்கள். அதற்காகவே அவர்கள் உங்களுக்கு அதிகம் சேவை செய்யவும் நீங்கள் தேவன் விரும்புகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் விரும்புகிறார்கள். நீங்கள் உங்களுக்குள் நண்பர்கள், பள்ளி தோழர்கள், அக்கம்பக்கத்தினர், மேலும் உங்கள் வாழ்வில் புதிதாக வந்தவர்கள், அந்நியர் ஆகிய மற்றவர்களின் மேல் உள்ள அன்பை இந்த இரவிலே உணர்ந்திருக்கிறீர்கள். அன்பு தேவனிடத்தில் இருந்து வருகிற கிருபையாய் உள்ளது. தேவ வசனங்கள் அவற்றை அன்பு மற்றும் கிறிஸ்துவின் தூய அன்பு என்று குறிக்கிடுகின்றன. இத்தகைய அன்பினை இந்த இரவினிலே நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். மேலும் இதனை நீங்கள் எவ்வளவு அதிகமாக நாடுகிறீர்களோ அவ்வளவு பெறுவீர்கள். இந்த இரவிலே நீங்கள் அடைந்த இரண்டாம் உணர்வு பரிசுத்த ஆவியின் தாக்கமாயிருக்கிறது. அவருக்காக உங்களை மற்றவர்களுக்கு அளிக்கும்படியான கர்த்தருடைய சேவையை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார் என்ற வாக்குத்தத்தை சகோதரிகள் உங்களுக்கு இந்த இரவில் அளித்திருக்கிறார்கள். அந்த வாக்குத்தம் கர்த்தரிடம் இருந்து வந்தது என்பதை பரிசுத்த ஆவியால் நீங்கள் உணர்ந்து அது உண்மை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இப்போது நான் உங்களிடம் மெய்யாகவே சொல்கிறேன், நன்மை செய்ய வழி நடத்தும் என் ஆவியின் மேல் உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். ஆம், நேர்மையுடன் பணி செய்ய, பணிவாய் நடக்க, நீதியாய் நியாயம் தீர்க்க, இதுவே எனது ஆவியாகும். இந்த இரவிலே அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றிருக்கக்கூடும். எடுத்துக்காட்டாக, உதவி தேவையாயிருப்பவர் ஒருவரின் பெயரோ அல்லது முகமோ உங்கள் மனதில் தோன்றி இருக்கக்கூடும். அது ஒருவேளை கடந்து செல்லும் ஒரு நினைவாயிருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த இரவிலே கேட்டபடி அவர்களுக்கு தேவைப்படும் நல்லதை செய்ய கர்த்தர் உங்களை நடத்துவார் என நம்பி நீங்கள் ஜபிக்கக்கூடும். இவ்வாறாக ஜபம் என்பது உங்கள் வாழ்க்கையின் ஒரு மாதிரியாகும். நீங்களும் மற்றவர்களும் இன்னும் சிறந்தவர்களாக கூடும். நீங்கள் இரட்சகரிடம் நெருங்கி சேர விரும்புகிறீர்கள் என்பது இந்த இரவிலே நீங்கள் அடைந்த மூன்றாவது உணர்வு. இங்கிருக்கும் ஒரு மிக இளம் பெண் கூட, கம் ஃபாலோ மீ த சேவியர் செட் தென் லெட் அஸ் இன் இஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் ட்ரெட் என்ற பாடலை பாடிய போது இவ்வகையான ஒரு அழைப்பின் உண்மையை உணர்ந்திருக்கக்கூடும். இந்த வகையான உணர்வுகளுடன் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், நீங்கள் தனியாக செல்லவில்லை என்று அறிந்தவர்களாய் புறப்பட்டு சேவை செய்ய உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். நீங்கள் இரட்சகரின் பொருட்டு ஒருவருக்கு ஆறுதல் அளிக்க சேவை செய்ய புறப்படும் போது அவர் உங்களுக்கு முன்னதாக வழியை ஏற்படுத்துகிறார். இது ஊழியம் முடித்து திரும்பிய ஊழியக்காரர்கள் உங்களிடம் சொல்வது போல், நீங்கள் சேவை செய்ய முற்படும் போது ஒவ்வொரு வீட்டு கதவின் பின் இருப்பவர்கள் உங்களுக்காக கதவை திறந்து வரவேற்கவோ உங்களுக்கு நன்றி சொல்வார்கள் என்பதோ அர்த்தமில்லை. ஆனால் கர்த்தர் உங்கள் முகத்திற்கு முன் சென்று வழியை ஆயத்தப்படுத்துவார். தலைவர் மான்சன் அவர்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தின் உண்மையை அறிவேன் என்று மீண்டும் மீண்டும் கூறியிருக்கிறார். உங்களை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவ்விடத்தில் நானும் இருப்பேன், ஏனெனில் நான் உங்கள் முகத்திற்கு முன்பாக செல்வேன், நான் உங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருப்பேன், உங்கள் இதயங்களில் என் ஆவி இருக்கும், உங்களை தாங்கிக் கொள்ளும்படி என் தூதர்கள் உங்களை சுற்றி இருப்பார்கள். உங்கள் முகத்திற்கு முன்பாக அவர் சென்று ஒருவருடைய இதயத்தை ஆயத்தப்படுத்துவது அவருடைய வழிகளில் ஒன்று. அவர் சேவை செய்யும்படி உங்களை கேட்கிறார். அவர் உங்கள் இதயத்தை ஆயத்தப்படுத்துவார். உங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் உங்களை சூழவும் கர்த்தர் தம்முடைய உதவியாளர்களை வைத்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அவருக்காக நீங்கள் சேவை செய்யும் போது நீங்கள் தனியாக செல்வதில்லை. இந்த இரவிலே அவர் அதை எனக்கு செய்திருக்கிறார். மேகம் போன்ற திரளான சாட்சிகளுடன் வார்த்தைகள் பாடல்கள் மூலம் கர்த்தர் அவர் வல்லமையை பெருக்க நான் என்ன பேச வேண்டும் என்பதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நான் என்ன பேச வேண்டும் என்ற அவருடைய அமைப்பில் நான் என்னை எப்படி பொருத்தி கொள்ள முடியும் என்பதை மாத்திரம் நான் நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டி இருந்தது. அவருக்காக சேவை செய்ய அவர் உங்கள் அனைவரையும் மற்றவர்களுடன் ஒன்று கூட்டும் போது நீங்கள் அந்த நன்றி அறிதலையும் மகிழ்ச்சியையும் அடைவீர்கள் என்று நான் நம்புகிறேன், ஜெபிக்கிறேன். அந்த ஒரு வகையான அனுபவத்தை நீங்கள் அடிக்கடி அடையும் போது, ஸ்வீட் இஸ் த வர்க் பாடலை நாம் பாடும் பொழுதெல்லாம் அதை அறிந்துணர்ந்து என்னைப் போலவே நீங்களும் புன்னகைப்பீர்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார் என்னும் வசனத்தை நினைவு கூறும் பொழுதும் நீங்கள் புன்னகைப்பீர்கள். அவருக்காக நீங்கள் ஊழியம் செய்ய செல்லும் போது கர்த்தரை நினைவில் கொள்ள வேண்டும் என்பது இரண்டாவது காரியம் ஆயிருக்கிறது. கர்த்தர் நமது முகத்திற்கு முன்பாக செல்வதும் தூதர்களை அனுப்பி நம்முடன் சேவை செய்ய சொல்வது மட்டுமல்லாமல் நாம் மற்றவர்களுக்கு செய்யும் ஆறுதலையும் தமக்கு செய்ததாக உணர்கிறார். இந்த கூட்டத்தின் உரைகளை கேட்ட நம்பின் தேவனுடைய ஒவ்வொரு குமாரத்தையும் இப்படி கேட்கக்கூடும். உதவி தேவையா இருப்பவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒவ்வொரு சகோதரியின் நிலைமையும் தனிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அது என்னுடைய குமாரத்திகள், மருமகள்கள், பேத்திகள், கொள்ளு பேத்திகள் ஆகிய எல்லோருக்கும் சேர்ந்த உண்மையாயுள்ளது. அவர்களுக்கும் பரமபிதாவின் எல்லா குமாரத்திகளுக்கும் சகோதரி லிண்டா கே பர்டன் அவர்களின் ஞானமுள்ள ஆலோசனையை நான் மறுபடியும் சொல்கிறேன். உங்களுடைய நிலைமையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து நீங்கள் விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஒரு பெண் கர்த்தர் தலையின் மேல் எண்ணெயை ஊற்றி பூசிய போது விலையேற்றப்பட்ட எண்ணெயை விற்று ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கலாம் என்று விமர்சிக்கப்பட்ட அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு அவர் தாமே அளித்த அந்த இனிமையான ஆறுதல் உங்களுக்கும் கிடைக்கும் என வாக்களிக்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என் மேல் நற்கிரியையை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் எப்பொழுதும் அவருக்கு நன்மை செய்ய எண்ணுகிறீர்களோ அப்போதெல்லாம் செய்யலாம். ஆனால் நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். இந்த சுவிசேஷத்தும் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே இவளை நினைவு சின்னமாக இவள் செய்தது சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒழுங்கீனமான காலங்களில் இந்த சிறிய வசனம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் உள்ள அவரை விசுவாசிக்கும் சகோதரிகளுக்கு இனிய விவேகமுள்ள ஒரு ஆலோசனையாய் உள்ளது. அவர் பேரிலும் நம்முடைய இரட்சகர் பேரிலும் உள்ள அன்பால் நாம் யாருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று பிதா விரும்புகிறார் என்பதை அறிய நாம் ஜெபிக்க வேண்டும். மார்க்கின் வசனங்களில் அந்த பெண் உலகத்தின் இரட்சகரானவரை மரியாதை செய்த பரிசுத்த செயல்தான் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய அவள் பெயர் சொல்லப்படவில்லை என்பதை அறிந்து அவளுடைய மாதிரியை பின்பற்றினால் நீங்கள் ஒரு பொது நினைவு மண்டபத்தை எதிர்பாராமல் இருப்பீர்கள். எங்களுடைய குடும்பத்தில் உள்ள சகோதரிகள் தங்களால் இயன்றதை தேவ அன்பால் தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்வார்கள் என நான் நம்புகிறேன். மேலும் மூன்றாவதாக, தங்களுடைய நற்கிரியைகளை குறித்து தன் அடக்கம் உடையவர்களாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். ஆயினும் அவர்கள் கர்த்தர் நான் அது பாராட்டத்தக்கதாக கணிசனமானதாக இருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறேன் என்று கொடுத்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் ஜெபிப்பேன். மனுஷர்கள் பார்வைக்கு அவர்களுக்கு முன்பாக தங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆனால் நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரகமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதற்கு கடவது. அப்பொழுது அந்தரகத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். தேவனுடைய ராஜ்யத்தின் சகோதரிகள் எங்கே இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் இரட்சகர் மேலும் அவருடைய பாவ நிவாரணத்தின் மேலும் உள்ள அவர்களுடைய விசுவாசம் கர்த்தர் சேவை செய்ய சொல்லுபவர்களிடத்தில் அவர்களை நடத்தி சொல்லும் என்பது என் ஜபமாயிருக்கிறது. அவர்கள் சேவையை இவ்வாறு அவர்கள் செயலாற்றும் போது இரட்சகரும் பரமபிதாவும் அவர்களை மகிழ்வுடன் வரவேற்று அவர்களுக்கு வெளியரங்கமாக பலனளிக்கும்படி அவர்கள் பரிசுத்தமான பெண்களாய் முன்னேற்றமடைவார்கள் என்று நான் வாக்குத்தத்தம் அளிக்கிறேன். இந்த திருச்சபை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையாய் இருப்பதென்பதற்கு நான் சாட்சி அளிக்கிறேன். தாமஸ் எஸ் மான்சன் அவருடைய தீர்க்கதரிசியாயிருக்கிறார். பரமபிதா நம்முடைய ஜபங்களை கேட்டு அதற்கு பதிலளிக்கிறார். நாம் தூய அன்பினால் நம் இரட்சகரிடம் நெருங்கி சேரும் இப்பொழுது அவருக்கு மற்றவர்களுக்கு சேவை செய்கிறோம் என்பதற்கு நான் சாட்சி அளிக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார் என்று நான் சாட்சி அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சாட்சியை உங்களிடம் அர்ப்பணிக்கிறேன். ஆமேன்.
எங்களுடைய பரமபிதாவே, இந்த காரியங்களை உம்மிடத்தில் கேட்கிறோம். இந்த பெண்கள் மாநாட்டிற்காக நாங்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். இங்கே கேட்ட ஒவ்வொரு பேச்சாளர்களுக்காகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த உண்மையான சபைக்காக உம்மிடத்தில் நன்றி கூறுகிறோம்.
Please bless President Thomas S. Monson.
பிதாவே, இப்பொழுதும் எங்களுடைய தீர்க்கதரிசி தாமஸ் எஸ் மான்சனையும் அவர்கள் ஆலோசகர்கள் மற்ற நபர்களையும் அங்கத்தினர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் கேட்கிறோம். அவர்கள் உமக்கு சேவை செய்து எங்களுக்கு நீர் கொடுத்த எல்லா காரியங்களுக்காகவும் இடத்தில் நன்றி கூறுகிறோம். இந்த அடுத்த வாரத்தில் நடக்கும் பொது மாநாட்டிற்காகவும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது இந்த கட்டிடத்தை விட்டு செல்லும் போதும் எங்களை காத்து வழி நடத்தி எங்களை உதவி செய்து ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளும். இந்த காரியங்களை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம். ஆமென்.